Welcome to the Omega Gateway.
Omega நுழைவாயிலுக்கு உங்களை வரவேற்கிறோம்.
The Omega Gateway is an end time gateway to truth.
Omega நுழைவாயில் கடைசி காலத்தின் சத்தியத்தின் நுழைவாயிலாகும்.
Truth which God is revealing to the church in these end times.
இந்த கடைசி நாட்களில் தேவன் தம்முடைய சபைக்கு வெளிப்படுத்தும் சத்தியங்களாகும்.
Because we are now living at the end of time.
காலங்களின் முடிவில் இப்பொழுது நாம் வாழ்கிறபடியினால்
we need to be able to hear what God is saying to the church.
தேவன் சபைக்கு எதை சொல்லுகிறாரோ அதை நாம் கேட்கக்கூடியவர்களாய் வாழ வேண்டும்.
So let's open our hearts today.
ஆகவே இன்று நாம் நம்முடைய இருதயங்களை திறந்து கொள்வோமாக.
Today we're going to talk about waiting on God.
இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதை குறித்து நாங்கள் பேச இருக்கிறோம்.
In my earlier years in the ministry,
என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலே
I had a friend, an old man, who was a mentor to me.
எனக்கு ஒரு வயோதிப நண்பர் இருந்தார். அவர்தான் என்னை உருவாக்கி வடிவமைத்தார்.
He died back in 1973.
1973 ஆண்டில் அவர் மரித்தார்.
He was a man like Enoch and Abraham who walked with God.
ஆபிரகாமை போல ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனிதனாவார் அவர்.
And this started in his life when he began to really learn how to wait on God.
உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தில் எப்படி காத்திருப்பது என்பதை அவர் தன் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள துவங்கின போது இது ஒரு வாழ்க்கையில் நடந்தது.
He decided he was going to get up at 3 o'clock every morning and spend time waiting on God.
அனுதினமும் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் நான் விழித்தெழுந்து தேவ சமூகத்தில் காத்திருப்பேன் என்று தீர்மானம் செய்தார்.
He would say, Lord, I'm here and I've just come to keep you company.
அவர் சொல்லுவாராம், கர்த்தாவே நான் வந்திருக்கிறேன், உம்மோடு கூட கொஞ்ச நேரம் செலவழிக்கலாம் என்பதற்காய் வந்திருக்கிறேன்.
And he did that for weeks on end.
பல வார கணக்கில் இதை தொடர்ந்து செய்தாராம்.
He did that for many months.
பல மாத கணக்காய் இப்படி செய்தார்.
He would just get up and say, Lord, here am I. I'm in your presence. I just want to be with you.
ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிறேன், உம்முடைய சமூகத்தில் இருக்கிறேன், உம்மோடு கூட இருப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார்.
And 12 months passed.
12 மாதங்கள் உருண்டோடின.
Then one night, suddenly he heard someone, while he was waiting upon God, walking up to his house.
ஒரு நாள் இரவு அவர் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த நேரத்தில் திடீரென்று யாரோ ஒருவர் அவர் வீட்டுக்குள் நடந்து வருவதை பார்த்தார்.
He heard them walk up the driveway and open the door to his house.
அவருடைய வீட்டுக்குள் வந்து உள்ளே வருவதற்கான கதவை திறந்தார்.
He heard them shut the door.
கதவை மீண்டும் அடைத்து பூட்டுவதையும் இவர் கேட்டார்.
And the Lord Jesus walked into his room.
ஆண்டவர் இயேசு இவருடைய அறைக்குள் நடந்து வந்தார்.
And talked with him for the rest of his life.
அவருடைய வாழ்நாள் முழுவதும் மீதமுள்ள காலங்களில் அவரோடு கூட பேசிக்கொண்டே இருந்தார்.
And from that day on,
அந்த நாளில் இருந்து
the Lord would continually come to him.
தொடர்ந்து கர்த்தர் அவரிடத்திற்கு வருவார்.
And while he was telling me this story,
இந்த சம்பவத்தை என்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது
ஐ தாட் தட்ஸ் வாட் ஐ வாண்ட்,
இதுதானே எனக்கும் தேவையான அனுபவம் என்று எனக்குள் நான் நினைத்தேன்.
And it took me on a journey of seeking and seeking to find God.
தேவனை கண்டுபிடிக்க தேடி முயற்சிக்கிற பிரயாணத்தில் பல நீண்ட தூரத்தை நான் கடக்க வேண்டியதா இருந்தது.
And we have to learn how to wait upon God.
தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பது எப்படி என்பதை உண்மையாகவே நாம் கற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்.
In Psalm 46 in verse 10 it tells us this.
46ஆம் சங்கீதத்தின் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது.
It says, be still and know that I am God.
நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்.
Be still and know.
அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள்.
It's only when you get still before the Lord that your awareness to him begins to open up.
கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்திருக்கும் அமரிக்கைதான் அவருடைய மண்டலத்துக்குள் விழிப்புணர்வு அடைய செய்யும்.
During these times of stillness, the Lord can come to you many, many times.
அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் அந்த காலகட்டத்தில் பல பல முறை கர்த்தர் உங்களிடத்திற்கு விஜயம் செய்வார்.
Do you know that the Lord gets lonely?
உங்களுக்கு தெரியுமா, கர்த்தர் தனிமை உணர்வை அடைவார் என்று?
Not in the sense of being frustrated, but he misses us.
ஏமாற்றத்தினால் விரக்தியின் உணர்வினால் அவர் தனிமைப்படுத்தப்படுவதில்லை. நம்மை இழந்து தவிப்பதினால் தனிமை உணர்வடைவார்.
There was a time in my ministry there which I got so busy, my time with waiting on the Lord began to wane.
என்னுடைய ஊழியத்திலே நான் ஊழியங்கள் நிறைந்து அதிகமாய் செய்கிறபடியினால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மங்கி போய்விட்ட ஒரு அனுபவம் இருந்தது.
And it just dropped away for a few weeks.
சில வாரங்கள் தேவ சமூகத்தில் இல்லாமலேயே நான் வாழ்ந்தேன்.
One day I had a dream.
ஒரு நாள் ஒரு சொப்பனம் கண்டேன்.
And the Lord Jesus came to me in the dream.
அந்த சொப்பனத்தில் ஆண்டவர் இயேசு என்னிடத்தில் வந்தார்.
And he looked so sad.
அவர் பார்ப்பதற்கே சோகமாய் இருந்தார்.
And I said, Lord, what is the matter?
ஆண்டவரே, காரியம் என்ன? ஏன் இப்படி சோகமாய் இருக்கிறீர் என்று கேட்டேன்.
And he looked at me and he said these words.
அவர் என்னை பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்னார்.
He said, I've missed you.
உன்னை பார்க்காமல் நான் தவித்தேனே.
When he said that to me, I felt so bad.
அதை அவர் சொல்ல கேட்ட உடனே நான் மிகவும் கஷ்டப்பட்டேன்.
How could the Lord miss me?
ஆண்டவர் என்னை பார்க்காததனால் எப்படி இவ்வளவு சோகமடைய முடியும்?
He said, I've missed being with you.
அவர் சொன்னார், உன்னோடு கூட இருக்க முடியவில்லையே, நினைத்து நான் கஷ்டப்பட்டேன்.
He said, I've missed you being with me.
நீயும் என்னோடு கூட இருக்க முடியாமல் போனது நினைத்து நான் வருந்தினேன்.
And there was a sense of sadness on his face.
அவர் முகத்தில் ஒரு சோக ரேகை அப்பி கிடந்தது.
And in the dream I began to cry and say, Lord, I'm so sorry.
அந்த சொப்பனத்திலேயே நான் அழுது, ஆண்டவரே, என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று கேட்டேன்.
You know, the Lord also suffers grief.
உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் சில நேரங்களில் துக்கத்தினால் பாடுபடுகிறார்.
He suffers grief over the condition of the church.
சபையின் நிலைமையை பார்த்து அவர் துக்கப்பட்டு வேதனைப்படுகிறார்.
And when people walk away from him, he feels much grief.
ஜனங்கள் அவரை விட்டு வழி விலகி தூரமாய் போகும் நேரத்தில் அதனால் அவர் துக்கப்பட்டு வேதனைப்படுகிறார்.
He really hurts.
அது உண்மையாகவே அவருடைய மனதிலே காயமடைய செய்கிறது.
There was a time when I was very, very sick.
நான் அதிக நோய்வாய்ப்பட்ட ஒரு காலம் இருந்தது.
I fell off a fence while I was climbing over a fence.
ஒரு வேலியின் மேல் ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது வேலியிலிருந்து கீழே விழுந்து விட்டேன்.
And I dislocated a disc in my back.
என்னுடைய முதுகு எலும்பு மூட்டு விலகி விட்டது.
And the disc was pressing up against this a nerve in my back.
என்னுடைய முதுகு நரம்பிலே அந்த விலகின மூட்டு அழுத்திக் கொண்டிருந்தது.
And I was in really, really great pain for a long time.
உண்மையாகவே நீண்ட நாட்கள் சொல்ல முடியாத வலி வேதனையில் துடித்தேன்.
And I could hardly walk.
என்னால் நடக்கவே அதிக கடினமாக இருந்தது.
And finally I said this to the Lord.
கடைசியாக ஒரு நாள் கர்த்தரிடத்தில் இதை சொன்னேன்.
I said, Lord, if I'm going to have to suffer this pain, I don't want to waste it.
கர்த்தாவே, நான் இந்த வேதனை வலியை தொடர்ந்து அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்றால் இதில் என் வீணாய் இருக்க விரும்பவில்லை.
I said, Lord, I will bear this pain in order to relieve you of some of your pain.
ஆண்டவரே, நீர் அடைகிற வேதனை வழியிலிருந்து உம்மை சற்று விடுபட செய்வதற்காக நான் இந்த வேதனையை வழியை தாங்கிக் கொள்கிறேன்.
Now there's a scripture in Colossians chapter 1 and verse 24 which says this.
கொலோசேயர் முதலாம் அதிகாரம் 24ஆம் வசனம் வேதத்தில் இப்படி சொல்கிறது.
It says, who now rejoice in my sufferings for you and will fill up that which is behind in the afflictions of Christ in my flesh for the body's sake, which is the church.
இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களின் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன்.
Paul says, I will rejoice in my sufferings because I'm suffering for you, Lord.
பவுல் சொல்லுகிறார், கர்த்தாவே, உமக்காக நான் பாடுபடுகிறபடியினால் என்னுடைய உபத்திரவங்களில் நான் சந்தோஷப்படுகிறேன்.
And he said, I hope it will fill up that which is behind, some of your afflictions and sufferings.
உம்முடைய பாடுகளிலே உபத்திரவங்களிலே குறைவான சிலவற்றை இப்பொழுது நான் என்னுடைய சரீரத்திலே நிறைவேற்றுகிறேன்.
And so I said to the Lord, Lord, I'm willing to suffer this pain if it will relieve some of the pain you feel.
நான் சொன்னேன், ஆண்டவரை பார்த்து, கர்த்தாவே, நீர் படுகிற வலி வேதனைகளிலிருந்து உமக்கு சற்று நிவாரணம் கொடுக்குமானால் அதற்காக இந்த பாடுகளை சகிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன்.
And so this physical pain I was suffering continued on.
இந்த சரீரத்திலே நான் பட்ட அந்த வேதனை வலி சற்று காலம் நீடித்தது.
In fact, it got worse.
உண்மையை சொல்ல போனால் நிலைமை மோசமாகியது.
Then one day,
பின்பு ஒரு நாள்,
the Lord Jesus came to me.
ஆண்டவர் இயேசு என்னிடத்திற்கு வந்தார்.
He said and began to thank me for the suffering which I was taking for him.
அவர் நிமித்தம் நான் ஏற்றுக்கொண்ட இந்த வழி வேதனை பாடுகளுக்காய் அவர் நன்றி சொல்ல துவங்கினார்.
And there were tears in his eyes.
அவருடைய கண்களிலே கண்ணீர் வழிந்தோடியது.
And then he said this to me.
பின்பு என்னை பார்த்து இந்த வார்த்தைகளை சொன்னார்.
He said there are very few people who will really truly be my friend.
உண்மையாகவே என்னை நேசிக்கிற நண்பர்களாய் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் வெகு சிலர் தான்.
Now I was crying now.
இப்பொழுது நான் அழுதேன்.
And the Lord healed me just like that.
கண்ணிமைக்கும் நேரத்தில் கர்த்தர் என்னை தொட்டு சுகமாக்கி விட்டார்.
You see, there is a relationship that we can have with the Lord. It's like being his friend.
கர்த்தரோடு கூட அவருடைய சிநேகிதராய் பழகக்கூடிய அளவுக்கு ஒரு உறவு முறையை வைத்துக் கொள்ள முடியும் என்பதை அறிய வேண்டும்.
But we have to learn to wait upon the Lord.
ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க பழகி கற்றுக்கொள்ள வேண்டும்.
You know, Jesus walks among us all of the time.
எல்லா நேரங்களிலேயுமே இயேசு நம் நடுவிலே உலாவிக் கொண்டுதான் இருக்கிறார்.
But we don't always have the awareness of him.
அப்படி இருந்தாலும் அவர் இருக்கிறார் என்ற விழிப்புணர்வு எப்பொழுதும் நமக்கு வருவதில்லை.
But you know, it's not when we start to wait upon the Lord.
ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க துவங்கும் போது,
and we start to meditate upon him.
அவர் மேலேயே நம்முடைய தியானம் முழுவதும் அமர்ந்திருக்கும் போது,
and we get really quiet and still before the Lord.
கர்த்தருக்கு முன்பாக அமர்ந்து அமைதியாய் அமரிக்கையோடு இருக்கும் நேரத்தில்,
and we just enjoy his presence.
அவருடைய சமூகத்தை ரசித்து அனுபவிக்கும் போது,
we set our mind upon him.
நம்முடைய மனம் அவர் மேல் பதிந்து விடும்.
We set our mind upon the goodness of God and who he is.
தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்று அவருடைய நன்மையின் மீது நம்முடைய மனம் லயித்து கிடக்கும்.
And we just wait and we just talk to him.
அப்பொழுது நாம் பொறுமையாய் காத்திருந்து கர்த்தரோடு கூட பேசுவோம்.
We may do this for many, many, many weeks.
பல பல அநேக வாரக்கணக்கில் நாம் இப்படி செய்து வரலாம்.
But eventually he will come and manifest himself to us.
ஆனால் தொடர்ந்தேர்ச்சியாய் இது நிகழுவதை பார்க்கும் போது அவர் ஒரு நாள் நேரடியாய் வருவார், வந்து தம்மை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார்.
It takes time.
அதற்கு கால அவகாசம் ஆகும்.
And it takes persistence.
அதற்கு விடாமுயற்சியின் அனுபவம் தேவை.
And it takes time in communing and talking with him.
அவரோடு கூட பேசி உறவாடுகிற ஐக்கியம் அதற்கு அவசியமாகும்.
You know, tells us in Luke chapter 24 and verse 15.
லூக்கா 24 அதிகாரம் 15 வசனம் இப்படி சொல்லுகிறது.
It says this, and it came to pass that while they communed together and reasoned, Jesus himself drew near and went with them.
இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார்.
Now these two men were walking on the road to Emmaus and they were talking about Jesus.
கர்த்தரை குறித்து தான் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு போகிறார்கள்.
And notice what the scripture tells us.
வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனமாய் பாருங்கள்.
That Jesus joined together with them.
Yesu avargalodu kuda sernd kondar.
You see, as soon as we begin to talk about the Lord, Jesus begins to manifest his presence.
கர்த்தரை குறித்து நாம் பேச ஆரம்பித்த உடனேயே இயேசு தம்முடைய சமூகத்தை நம்மத்திலே வெளிப்படுத்த துவங்கி விடுகிறார் என்பதை பார்க்கிறோம்.
The Lord said to me, as soon as you talk about me, I will come.
கர்த்தர் என்னிடத்திலே சொன்னார், என்னை குறித்து நீ பேச ஆரம்பித்த உடனே நான் வந்து விடுவேன்.
You see, in Matthew chapter 18 and verse 20, it tells us this.
மத்தேயு 18 அதிகாரத்தில் 20 வசனத்திலே இப்படி வாசிக்க கேட்கிறோம்.
For where two or three are gathered together in my name, there am I in their midst.
ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார்.
See, where two or three people just together talking about the Lord, Jesus turns up.
இரண்டு பேரோ மூன்று பேரோ ஒன்றாய் ஒரு இடத்தில் கூடி கர்த்தரை குறித்து பேசினால் போதும் இயேசு அவர்கள் நடுவில் வந்து விடுவார்.
And so we have to learn to wait upon the Lord, to talk to the Lord, to commune with the Lord.
ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கவும் கர்த்தரோடு கூட பேசவும் அவரோடு கூட சம்பாஷித்து உறவாடவும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
Because being in the manifest tangible presence of the Lord begins to transform us.
தொடக்கூடிய உணரக்கூடிய அளவுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிவிடும்.
You see, what was so special about Joshua in the Old Testament?
பழைய ஏற்பாட்டு காலத்தில் யோசுவாவை குறித்து அவ்வளவு விசேஷமான காரியம் என்ன?
Why did God and Moses choose him as his successor?
ஏன் தேவனும் மோசேயும் மோசேக்கு பின்பு வரக்கூடிய ஒரு ஊழியக்காரனாய் யோசுவாவை தெரிந்து கொண்டார்கள்?
One day I was asking the Lord about this. Why did you choose Joshua?
ஒரு நாளிலே நான் தேவனிடத்தில் ஏன் யோசுவாவை நீ தலைவனாய் தெரிந்து கொண்டீர் என்று கேட்டேன்.
And the Lord took me to some scriptures.
சில வேத வசனங்களின் ஊடாய் கர்த்தரனை நடத்தி கொண்டு போனார்.
In Exodus chapter 33 and verse 8 it tells us this.
யாத்திராகம புத்தகம் 33 அதிகாரம் 8 வசனம் இதை சொல்லுகிறது.
It says, and it came to pass when Moses went out of the tabernacle that all the people rose up and stood every man at his tent door and looked after Moses until he was gone into the tabernacle. And then it says this in verse 11, and the Lord spoke unto Moses face to face as a man speaks to his friend, and he turned again into the camp, but his servant Joshua the son of Nun, a young man, departed not out of the tabernacle.
மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கும் மட்டும் அவன் பின்னே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். 11 வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான்.
You see, Moses would go into the tabernacle to commune with God.
தேவனோடு கூட பேசும்படியாய் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசித்தான்.
Often Joshua would go with him.
அடிக்கடியாய் யோசுவாவும் மோசையோடு கூடவே போவது வழக்கம்.
And God would commune with Moses face to face as a man would with his friend.
ஒரு மனிதன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசுவார்.
And then Moses would leave the tabernacle and go back to his tent.
அதற்கு பின்பு ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து வெளியே வந்து மோசே தன் கூடாரத்திற்கு போய்விடுவான்.
But the Bible tells us that Joshua wouldn't leave. He would stay there in the manifest presence of God.
ஆனால் வெளிப்பட்ட தேவ சமூகத்தை விட்டு யோசுவாவோ ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து பிரியாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது.
You see, Joshua had a hunger for the presence of God.
தேவ சமூகத்தின் மேல் யோசுவாவுக்கு ஒரு பசி தாகம் இருந்தது.
It became a driving force in his life.
அவனுடைய வாழ்க்கையை உந்தித்தள்ளும் விசையாய் அது இருந்தது.
He couldn't get enough of the presence of God.
போதுமான அளவுக்கு தேவ சமூகத்தை பெற்றுக்கொண்டோம் என்று அவன் நினைக்கவில்லை.
He spent much time there.
அதிகமான நேரத்தை அவன் அங்கே செலவழித்தான்.
And God saw this in Joshua.
யோசுவாவுக்குள் இருக்கிற இதை தேவன் பார்த்தார்.
And that's why Joshua was chosen to succeed Moses.
அதனால்தான் மோசேவுக்கு பின்தொடர் ஊழியக்காரனாய் யோசுவா தெரிந்து கொள்ளப்பட்டார்.
You see, God puts great value on a person who has a hunger for his presence.
தேவ சமூகத்துக்காய் பசித்தாக உணர்வோடு இருக்கிற யாரையும் தேவன் அதிகமாய் மதிப்பார்.
And so we have to have a disciplined life where we regularly spend time alone in the presence of God.
வழக்கமாய் தவறாமல் தேவ சமூகத்திலே நேரம் செலவழிக்க கூடிய ஒரு பழக்க வழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் வளர்த்து அந்த ஒழுங்கு வரைமுறைக்குள் நாம் நம்மை கொண்டு வர வேண்டும்.
You have to get alone with God.
தேவனோடு கூட தனியாய் போய்விட வேண்டும்.
It takes time to do this.
இதை செய்வதற்கென்று நேரம் எடுத்து ஒதுக்கி செயல்படுங்கள்.
It takes time to still your mind.
உங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி அமைதிப்படுத்துவதற்கு காலம் அவகாசமாகும்.
Because sometimes our mind will wander onto all kinds of things.
ஏனென்றால் சில சமயங்களிலே பலதரப்பட்ட காரியங்களை நினைத்து நம்முடைய மனம் அலைமோதும்.
But you know, we are made in such a way.
பாருங்கள், நாம் இப்படிப்பட்ட விதத்திலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்.
That you can only think one thought at a time.
ஒரு நேரத்தில் ஒரு காரியத்தை மாத்திரமே நம்மால் நினைக்க முடியும்.
You cannot think two thoughts at the same time.
ஒரே நேரத்தில் இரண்டு விதமான நினைவுகளில் நம்மால் நிலை கொள்ள முடியாது.
You can hear more than one sound at the same time, but you can't think more than one thought at the same time.
ஒரே நேரத்தில் பலவிதமான குரல்களை நம் காதுகளிலே கேட்க முடியும், ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நினைவில் மாத்திரம்தான் நிலை கொள்ள முடியும்.
And so when your mind begins to wander, just begin to think about the Lord again.
உங்கள் மனம் அலைவாய துவங்கும் நேரத்தில் மறுபடியும் கர்த்தர் மேல் அதை நினைவெடுத்து கொண்டு வாருங்கள்.
You'll have to do this many many times until you discipline your mind to be able to hold that focus on the Lord.
முழுவதுமாய் மனதின் நோக்கம் கர்த்தர் மேல் மட்டுமே பதிந்திருக்கக்கூடிய அந்த நிலையை எட்டி பிடிக்க பல நாட்களில் பல நிலைகளிலே அதை அனுபவமாக்கி நீங்கள் ஒழுங்குமுறை பயிற்சிக்குட்பட வேண்டும்.
And we have to learn how to meditate upon the Lord.
கர்த்தர் மேல் எப்படி தியானமாய் இருப்பது என்பதை கற்றறிய வேண்டும்.
You know, it tells us in Revelation chapter 1 and verse 10.
வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இப்படி சொல்லுகிறது.
The apostle John said, I was in the spirit on the Lord's day and heard behind me a great voice as of a trumpet.
கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன், எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன் என்று அவர் சொல்லுகிறார்.
What does that mean? I was in the spirit.
நான் ஆவிக்குள்ளானேன் என்றால் அந்த அனுபவம் என்ன?
You see, John came into the presence of the Lord to wait on the Lord, and then he suddenly said, I was in the spirit.
கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்படியாய் யோவான் வந்து அமர்ந்தார், திடீரென்று சொல்லுகிறார், நான் ஆவிக்குள்ளானேன்.
You see, as we wait on the Lord and we set our heart and our mind on the Lord with a heart of worship, something takes place.
நாம் கர்த்தருடைய சமூகத்தில் தேவனை ஆராதிக்கும்படி கடந்து வரும்போது நம்முடைய மனமும் இருதயமும் அவர் மேல் பதிந்து ஆராதிக்கும் போது திடீரென்று ஒரு வேற்று விதமான அனுபவத்தை உணர துவங்குவோம்.
After a while, the awareness of our surroundings begins to fade.
கொஞ்ச நேரம் ஆராதனையில் மூழ்கி இருந்தால் அந்த மெய்மறந்த அனுபவத்திலே சில நேரத்துக்குள்ளாய் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் மங்கி போய்விடும்.
And we enter a different state of awareness.
ஒரு வித்தியாசப்பட்ட நிலையில் இருக்கிற விழிப்புணர்வை அடைந்து விடுவோம்.
As soon as you feel the presence of the Lord, as you kind of press into that, your awareness state will change.
நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்குள் நுழைந்துவிட்ட அந்த உணர்வை அடைந்த உடனேயே உங்களுடைய விழிப்புணர்வின் நிலை மாறிவிடுகிறது.
And then you'll find you'll become aware of the Lord like never before.
இதற்கு முன்பு ஒருபோதும் கர்த்தரை உணராத அளவுக்கு இப்பொழுது உணர்கிறோம் என்ற ஒரு விழிப்புணர்வை கண்டடைவீர்கள்.
You know, sometimes we can take a scripture and just meditate on that scripture.
சில சமயங்களிலே ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை தியானித்துக் கொண்டே இருப்போம்.
Or meditate on a theme in the Bible.
இல்லாவிட்டால் வேதத்தில் உள்ள ஒரு கருப்பொருளை எடுத்து தியானிக்கலாம்.
Often while I'm meditating on the Lord will come to me and just say, come.
அடிக்கடியாக நான் கர்த்தரை தியானித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலே என்னிடத்திலே ஆண்டவர் வந்து வா என்று கூப்பிடுவார்.
Immediately I'll be in another place.
உடனடியாக நான் ஒரு வேற்று இடத்தில் இருப்பேன்.
Now my body is still in the room, but my spirit is gone with the Lord.
என்னுடைய சரீரம் நான் இருந்த அறையில் இருந்தாலும் என்னுடைய ஆவியோ கர்த்தரோடு கூட போயிருக்கும்.
And often I'll find myself in heaven with the Lord, and he'll be showing me things and teaching me things.
அடிக்கடியாய் கர்த்தரோடு கூட நான் பரலோகத்தில் இருக்கிறதாகவும் பல காரியங்களை அவர் எனக்கு கற்றுத் தருகிறதாகவும் நான் உணர்ந்திருக்கிறேன்.
Now this only began to happen to me as I learned how to wait upon the Lord.
கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்ட பின்புதான் இந்த அனுபவங்களை எல்லாம் நான் பெற்றுக்கொண்டேன்.
Waiting upon the Lord is the key to taking us to the next level.
கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்பதுதான் அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு செல்லும் திறவுகோலாகும்.
And this is available for all of us to walk in this way.
இவ்விதமாய் ஆவியின் மண்டலத்தில் நடக்கும் அனுபவம் எல்லாருக்கும் உரிய ஒன்று.
If you will discipline yourself and take the time, you can enter into that realm as well.
உங்கள் வாழ்க்கையை ஒரு ஒழுங்கு வரைமுறைக்குட்படுத்தி நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவ சமூகத்தில் காத்திருக்க பழகினால் இது உங்கள் வாழ்க்கையின் சொந்த அனுபவமாய் மாறும் பாக்கியம் உண்டாயிருக்கும்.
Let us pray.
நாம் ஜெபிப்போமா?
Lord, I pray for those listening to this today.
கர்த்தாவே, இன்றைக்கும் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான்
ஜெபிக்கிறேன்.
உம்மேல் பற்றுதலாய் இருக்கிற இருதயத்தை உடைய ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சமூகத்தில் காத்திருப்பது எப்படி என்று கற்றுத்தருவீராக. அது உம்முடைய பிரசன்னத்துக்குள் அவர்களை ஈர்த்துக் கொள்வதாக.
And take them to a whole new level in their walk with you.
உம்மோடு கூட நடக்கிற முற்றிலும் புதிதான ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு செல்வீராக.
In Jesus name.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே.
Amen.
Amen.
God bless you today.
இன்றைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.